الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن نبينا ومولانا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في محكمه التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم، ذلك الكتاب لا ريب فيه، هدى للمتقين. صدق الله العظيم. وقال رسولنا صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات، إلى آخر الحديث، أو كما قال صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹின் பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் இறுதியாக வந்துதித்த உயிரினும் மேலான ரசூலே கரீம் முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை இந்த உலகத்தில் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஊ தாபிஈன்கள், மேலும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அன்னாரை பின்பற்றப் போகின்ற அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக மஸ்ஜிதிலே இஃதிகாஃபுடைய நியத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹின் நல்லடியார்களே, இறைநேசர்களே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் எமது வாழ்க்கையில் அவைகளை எல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு கட்டளையிட்டிருக்கிறானோ, அவைகளை முடியுமான அளவு வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளும்படியும், எவைகளை நாம் செய்யக்கூடாது, செய்தால் தண்டனை இருக்கிறது என்பதாக தடை செய்து எச்சரித்து விளக்கியிருக்கிறானோ, அவைகளை விட்டு முற்றும் முழுதும் தவிர்ந்து தூரமாகி நடந்து கொள்ளும்படி முதலில் அடியேனாகி எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே மனிதர்களாக பிறந்த நாம் இந்த உலகத்திலே இந்த முறையில் வாழ வேண்டும் என்ற அந்த முறையையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனிதர்களாகி எமக்கு காலத்துக்கு காலம் நபிமார்களை ரசூல்மார்களை அனுப்புவதன் மூலம் ஒவ்வொரு விடயத்தையும், இந்த உலகத்திலே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விடயத்தையும் எவ்வாறு செய்தால் அதை சரி அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடியதாக, அல்லாஹுக்கு விருப்பமானதாக அமையும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த மனிதர்களுக்கு காட்டி தந்து கொண்டிருந்தார். அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த அடிப்படையிலே இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனிதனும் அவன் அல்லாஹின் பக்கம் தேவையுள்ளவர்கள். மனிதர்கள் யாரும் அல்லாஹ்வின் பக்கம் தேவை இல்லாமல் இருக்க முடியாது. அல்லாஹ் மனிதர்களின் பக்கம் அல்ல, யாரின் பக்கமும் தேவையற்றவன். ஆனால் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கலாம், ஏனைய படைப்பினங்களாக இருக்கலாம், அனைத்துமே அல்லாஹின் பக்கம் தேவையில்லைகள். மனிதர்கள் சிலர் சிலரின் பக்கம் தேவையுள்ளவர்களாக இருக்கிறார்கள். நான் செல்வந்தன் என்பதனால் நான் இன்னொருவருடன் தேவை காணாமல் என்னுடைய வாழ்க்கையை சுய இஷ்டப்படி இந்த உலகத்திலே என்னுடைய வாழ்க்கையை நடாத்திக் கொள்ள முடியும் என்ற ஒரு முறையை அல்லாஹ் இந்த உலகத்திலே ஏற்படுத்தவில்லை. ஒருவர் எவ்வளவு பெரும் பணக்காரனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரும் ஒரு குடும்பத்தில் வாழ்ந்தாலும் சரி, அவன் மாளிகையில் வாழலாம், உலமாக்களுடைய ஃபேமிலியில் வாழலாம், எப்படியான குடும்பத்தில் வாழ்ந்தாலும் அவன் தன்னுடைய ஒரு தேவையை இன்னொரு மனிதனின் மூடாக அந்த தேவையை செய்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையை அல்லாஹ் இந்த உலகத்தில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். ஒரு மனிதர் அவருக்கு ஆடை தேவை என்பதனால் அவர் அந்த ஆடையை தைப்பதற்கு அவர் இன்னொருவரை நாட வேண்டும். அவர் எவ்வளவு பெரும் செல்வந்தராக இருக்கலாம், தன்னுடைய தலையில் இருக்கும் முடியை வெட்டிக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு இன்னொருவரை நாட வேண்டும். அல்லாஹ் நல்லடியார்களே, இப்படியாக அல்லாஹ் இந்த உலகத்துடைய முறையை, இந்த உலகத்துடைய போக்கை ஏற்படுத்தி அல்லாஹ் இதன் ஊடாக எனக்கு எதனை கூறுகிறான் என்றால், எனக்கு இந்த உலகத்திலே நிரூபிக்கிறான், நான் இறைவன், நான் யாரும் பக்கமும் தேவை உள்ளவர்கள் அல்ல, நீங்கள் அனைவருமே தேவை உள்ளவர்கள். அவன் தேவையற்றவன், நீங்கள் அனைவருமே தேவை உள்ளவர்கள் என்பதை அல்லாஹ் நிரூபித்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த அடிப்படையிலே இந்த உலகத்திலே ஒரு மனிதன் பிறந்ததில் இருந்து இறக்கும் வரைக்கும் உள்ள எல்லா விடயங்களையும் இந்த சரியத் தெளிவாக துல்லியமாக அழகான முறையிலே எமக்கு காட்டித் தந்திருக்கிறது. ஒரு மனிதன் பிறந்தால் அவனுக்கு என்ன செய்ய வேண்டும், அவன் இறந்தால் அவனின் கபருக்குள் வைப்பது எப்படி என்ற அந்த சட்டங்கள் கூட இந்த சரீரத்திலே சொல்லித்தரப்படாமல் இல்லை. எல்லா விடயங்களும் தெளிவாக துல்லியமாக சொல்லித்தரப்பட்டிருக்கிறது.
எட்டி துப்போது முதல் ஆட்சி செய்யும் வரைக்கும் எமது நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு காட்டி தந்தார்கள் என்று நாம் குறிப்பிடுகிறோம். ஆனால் துக்கமான விடயம், கவலையான விடயம் என்னவென்றால், இன்று எங்கள் ஒரு முஸ்லிம் நபரை முன்னோக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி எச்சி துப்பினார்கள் என்று கேட்டால் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சி துப்புவது முதல் ஆட்சி செய்யும் வரைக்கும் காத்து தந்தார்கள் என்று கூறுகிறோமே தவிர எச்சி துப்பிய முறை தெரியாது. முறை தெரிந்திருந்தாலும் எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இருக்கிறது? அல்லாஹ் நல்லடியாரே, இப்படியாக ஒவ்வொரு விடயமும் எமக்கு சரியத்தை காட்டித் தரப்பட்டிருக்கிறது. நாங்கள் உலகத்திலே கொடுக்கல் வாங்கல் செய்கிறோம். கொடுக்கல் வாங்கலின் போது எமக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் ஈடுபடக்கூடிய மிக முக்கியமான ஒரு அம்சம் தான் கடன். இந்த கடனை பற்றி தான் இந்த குத்துபாவிலே பேசப்பட போகிறது. ஏன் இந்த கடன் என்பது வியாபாரம் செய்யக்கூடிய ஒவ்வொருவரும் கிட்டத்தட்ட 95% இந்த கடனிலே சம்பந்தப்பட்டிருப்பார்கள். இந்த கடன் என்பது என்ன? இந்த கடன் என்பதை சரியாக புரிந்து கொள்ளாதனால் கடனை இங்கு பாவிக்க வேண்டுமோ அங்கு நாம் பாவிக்க தவறிவிட்டோம். அதனால் பல விபரீதங்களை சமூகத்திலே நாம் காணுகிறோம். அதன் ஊடாக பல பல பிரச்சனைகளை சமூகத்திலே காண்கிறோம். ஏன் கடனை எப்படி பாவிக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியாது. கடன் என்றால் என்ன, அந்த கடனை எப்படி பெற வேண்டும் என்று எல்லா சட்டங்களையும் துல்லியமாக தெளிவாக சரிய எனக்கு சொல்லித் தந்திருக்கிறது. அல்லாஹ் நல்லடியாரே, நாம் இங்கு கடன் கேட்டால் ஒரு மனிதர் கொடுப்பது சுன்னத் என்று பொதுவாக விளங்கி வைத்திருக்கிறோம். ஆனால் பொதுவான அமைப்பிலே கடன் கொடுப்பது சுன்னத் என்றிருந்தாலும் அதனுடைய சட்டம் காலத்துக்கேற்ப நிலைமைக்கேற்ப அதனுடைய சட்டம் மாறுபடலாம். புகாக்கள் அவருடைய சட்டத்தை பல வகையாக பிரித்து பேசியிருக்கிறார்கள். அல்லாஹ் நல்லடியாரே, கடன் வாங்குவது எங்களில் சிலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர் கேவலமான விடயம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது கேவலமான விடயமும் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தேவை வரக்கூடிய நேரத்திலே, தேவையுடைய நேரத்திலே கடன் பெற்ற சரித்திரங்கள், அந்நியர்களிடமிருந்து கூட கடன் பெற்ற சரித்திரங்கள் ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது முற்காலத்திலிருந்து வந்த ஒரு வளமை. இந்த வளமையை சரிய எனக்கு ஆழமாக்கி இருக்கிறது. இது சில சந்தர்ப்பங்களிலே சிலர் கடன் கேட்டால் அவர்களுக்கு கடன் கொடுத்து உதவுவது ஹராமாகவும் அடையும். ஏன் ஒரு மனிதன் வந்து கடன் கேட்கிறார், நன்றாக தெரியும் இவர் கடன் கேட்பது ஒரு பாவத்தில் செலவழிப்பதற்காக, ஒரு ஹராத்திலே செலவழிப்பதற்காக, வீண் விரயம் செய்வதற்காக கடன் கேட்கிறார் என்றால் இவருக்கு கடன் கொடுத்து உதவுவது ஹராம் என்பதாக புகாக்கள் எழுதுகிறார்கள். அல்லாஹ் நல்லடியாரே, இன்னும் சிலருக்கு கடன் கொடுத்து உதவுவது சுன்னத் அல்ல, மக்ரூஹ் என்பதாக புகாக்கள் எழுதுகிறார்கள். கொடுக்காமல் இருப்பது சிறந்தது. எப்படியானவர்கள் அவர்கள் கடன் வந்து கேட்பார்கள், ஆனால் சொல்லக்கூடிய தவணையில் ஒப்படைக்கக்கூடியவர்கள் அல்ல, நம்பிக்கையாக நடக்கக்கூடியவர்கள் அல்ல. இப்படியானவர்கள் வந்து கடன் கேட்டால் இவரை பற்றி நன்கு தெரிந்திருந்தால், இவர் சொல்லும் தவணையில் தரக்கூடியவரல்ல என்று தெரிந்திருந்தால் அவருக்கு கடனை கொடுத்து உதவுவது மக்ரூஹ் என்பதாக புகாக்கள் எழுதுகிறார். அல்லாஹ் நல்லடியார்களே, இன்னும் சிலர் கடன் கேட்பார்கள், அவருடைய நிலைமை எப்படி என்றால் அவருக்கு கடன் கொடுத்து உதவவில்லை ஆனால் குடும்பத்திலே ஒரு உயிர் ஆபத்து வரப்போகிறது, இப்படியான ஒரு நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார், ஏது வந்து கடன் கேட்கிறார் என்றால் இவருக்கு கடன் கொடுத்து உதவ முடியுமான நிலைமை எங்களுக்கு இருந்தால் கொடுத்து உதவுவது வாஜிப் என்பதாக புத்தகத்தில் எழுதுகிறார்கள். எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த கடனுடைய சட்டம் நிலைமைக்கு ஏற்றவாறு மாறுபடும். எல்லா நேரங்களிலும் சுன்னத் கிடையாது. அல்லாஹ் நல்லடியார்களே, எதற்காக வேண்டி இந்த கடனை சரிய தனக்கு ஆகமாக்க வேண்டும்? ஆகமாக்கியுடைய நோக்கம் என்ன? புகாக்கள் எழுதுகிறார்கள், கடனை எதற்காக வேண்டி எனக்கு ஆகமாக்கி இருக்கிறது என்றால், ஒரு முஃமின் ஒரு கஷ்டத்திலே விழுந்திருக்கக்கூடிய நேரத்திலே அந்த முஃமினுக்கு உதவி செய்வது ஒரு முஃமினுடைய கட்டாயம். எனவே ஒரு மனிதன் கடன் கேட்கும் போது, பல பிரச்சனைகளில் பல சிக்கல்களில் இருந்து கடன் கேட்கும் போது நாம் அவனுக்கு கொடுத்து உதவுகிறோம், அவனுடைய கஷ்டத்தை நாம் நீக்குகிறோம். இது மிகப்பெரும் ஒரு விவாதத்தாக இருக்கிறது. அதனால் தான் இந்த கடனை சரிய எமக்கு ஆகமாக்கி இருக்கிறது. வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த உலகத்திலே ஒரு முஃமினுக்கு ஏற்படக்கூடிய ஒரு கஷ்டத்தை யார் நீக்குகிறாரோ கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ் இந்த மனிதனுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களை நீக்க காத்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் நல்லடியாரே, சில சந்தர்ப்பங்களிலே கடன் கொடுத்து உதவுவது இருக்கிறது. இது சில சந்தர்ப்பங்களிலே சதக்கா கொடுப்பதை விடவும் நன்மைக்குரியதாக ஆகிவிடுகிறது. சதக்காவை விடவும் மேலோங்கி விடுகிறது. ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இஸ்ராவுடைய அந்த இரவிலே வானுலகத்திற்கு சென்றார்கள். செல்லக்கூடிய நேரத்திலே அங்கு சுவர்க்கத்துடைய வாயிலே ஒரு வாசகம் எழுதப்பட்டிருப்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்கிறார்கள். அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, அஸ்ஸதகத்து பி அஸ்ரி அம்ஸாலிஹா வல் கர்து பி தமானியத அஷர். அங்கு சுவர்க்கத்துடைய வாயிலே எழுதப்பட்டிருக்கிறது, சதகா கொடுத்து உதவுவதற்கு 10 மடங்கு நன்மை இருக்கிறது என்றால், ஒரு மனிதனுக்கு கடன் கொடுத்து உதவுவது அது 18 மடங்கு நன்மைக்குரியது என்பதாக அங்கு சுவர்க்கத்துடைய வாயிலே எழுதப்பட்டிருந்ததை பார்த்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆச்சரியத்துடன் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், ஸமாஅதால் கர்ம் அக்பல் மின சதகா. ஏ ஜிப்ரீலே, என்ன கடனுடைய நிலைமை? என்ன கடன் சதகாவை நினைத்து விட்டது என்று கேட்ட நேரத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் கொடுக்கிறார்கள், கூறுகிறார்கள், ஆம், சில சந்தர்ப்பங்களே கடனை விட சதகாவை விட கடனுக்கு கூலி இருக்கிறது. ஏன் சதகா? ஒரு மனிதன் வந்து பிச்சை கேட்கிறான் என்றால் அவனுக்கு கொடுப்பதற்கு பேர் சதகா. ஏன்? அவன் கேட்கும் பணம் இலவசமாக கேட்கிறான். ஆனால் ஒரு மனிதன் வந்து கடனாக ஒரு பணத்தை ஒரு தொகையை கேட்கிறான் என்றால் அவன் நிச்சயமாக தேயுடன் தான் கேட்பான். பிச்சை கேட்பவர்கள் எல்லாம் தேயுடன் கேட்பவர்கள் அல்ல, தேயுடனும் கேட்கலாம், பலத்த தோஷத்திலும் கேட்கலாம். எனவே ஒருவர் கடன் கேட்கிறார் என்றால் நிச்சயம் தேயுடன் கேட்கிறார். எனவே தேயுடவருக்கு கொடுத்து உதவுவது இது மிகவும் சிறப்புக்குரிய ஒரு விடயம் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதிவு கூறினார்கள். இந்த ஹதீஸ் இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே இப்படியான சிறப்புகள் ஒரு மனிதனுக்கு கடன் கொடுத்து உதவுவதற்கு இருந்தாலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடன் கேட்டால் கொடுத்து உதவுங்கள் என்று ஆர்வம் ஊட்டியதை போன்று கடன் கேட்பவர்களுக்கு பயங்கரமான எச்சரிக்கையை விட்டு சென்றிருக்கிறார்கள். கடன் கேட்டால் அவருடைய நிலைமையை பார்த்து நீங்கள் கடனை கொடுங்கள், அதற்கு நன்மை இருக்கிறது என்று சரியா கூறியிருந்தாலும் கடன் கேட்பவர்களுக்கு பயங்கரமான எச்சரிக்கையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு சென்றிருக்கிறார்கள். கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வல்லதீ நஃப்ஸு முஹம்மதின் பியதி லவ் அன்ன ரஜுலன் குதில ஃபீ ஸபீலில்லாஹ் ஸும்மா உஹிய ஸும்மா குதில மர்வதைன் மா தகல் ஜன்னத வ அலைஹி தைனுன் ஹத்தா யுக்தா அன்ஹு தைனுஹு. என்னுடைய ஆத்மா எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு கூறுகிறேன். ஒரு மனிதன் அல்லாஹ்வின் பாதையில் சென்று அவன் அங்கு ஷஹீதாகிறான். எதற்காக? அல்லாஹ்வுடைய தீன் மேலோங்க வேண்டும் என்பதற்காக. உயிரை தியாகம் செய்கிறான், தன்னுடைய மனைவியை பார்க்காமல், தன்னுடைய பிள்ளையை பார்க்காமல், தன்னுடைய குடும்பத்தை விட்டுவிட்டு போய் அல்லாஹ்வுடைய தீன் மேலோங்க வேண்டும் என்பதற்காக ஒருவன் அல்லாஹ்வின் பாதையிலே ஷஹீதாகும். பின்பு உயிர் கொடுக்கப்பட்டு ஒரு முறை அல்ல 3 முறை அல்லாஹ்வின் பாதையிலே ஷஹீதாக்கப்பட்டாலும் அவனுக்கு கடன் இருக்கும் என்றால் அந்த கடனை நிறைவேற்றாமல் அவனுக்கு சுவர்க்கத்தில் நுழைய முடியாது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் அல்லாஹ்வின் பாதையில் 3 முறை ஷஹீதாகலாம், ஆனால் ஒரு ஒரு சதம் கூட எமக்கு கடன் இருக்கும் என்றால் சுவர்க்கத்துடைய வாயிலை எட்டி கூட பார்க்க முடியாது. ஒரு சதம், நாம் இந்த ஒரு சதம் கடன் அல்ல, கோடி கணக்கு கடன், லட்சக்கணக்கு கடன், அந்த கடனை பற்றி சிந்தனையே கிடையாது எமக்கு. அல்லாஹ் நல்லடியார்களே, இவ்வளவு பயங்கரமான எச்சரிக்கை கடன் எடுத்தவர்களுக்கு இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை தொழுகையிலே இருந்து துஆ செய்கிறார்கள். ஸஹீஹ் அல்புகாரியில் இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் இருந்து அழுதழுது துஆ செய்கிறார்கள், அல்லாஹும்மா இன்னி அஊது பிக மினல் மஸ்மி வல் மக்ரம். யா அல்லாஹ், பாவத்திலிருந்தும் கடனிலிருந்தும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். யாரு பாதுகாப்பு தேடுகிறார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எதிலிருந்து? பாவத்திலிருந்தும் கடனிலிருந்தும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், பாவத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிறது, இது சரி, ஏன் கடனிலிருந்து இவ்வளவு பாதுகாப்பு தேட வேண்டும்? கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கடனிலிருந்து நான் எதற்காக பாதுகாப்பு தேடுகிறேன் என்றால், கடன் எடுத்தால் வாக்கு கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படும், வாக்குக்கு மாறு செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படும், அங்கு பொய் சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்படும். இப்படியான பாவங்கள் அங்கு நடைபெறுவதனால் அப்படியான கடனை விட்டும் நான் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்றார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நல்லடியாகவே, கடன் எடுக்கக்கூடிய எங்களுக்கு இந்த சிந்தனை எத்தனை பேருக்கு இருக்கிறது? எத்தனை பேருடைய உள்ளத்திலே இந்த சிந்தனை இருக்கிறது? நான் இந்த கடனை பெறுகிறேன், சொல்லக்கூடிய தவணையிலே கொடுக்க முடியுமா? நான் கொடுக்க முடியாமல் போனால் வாக்குக்கு மாறு செய்தவனா ஆகிடுவேனே, பொய் சொன்னவனா ஆகிடுவேனே, இந்த உணர்வு எத்தனை பேருடைய உள்ளத்திலே இருக்கிறது. அல்லாஹ் நல்லடியார்களே, கடன் இது நினைத்தவர்களுக்கெல்லாம் கேட்பவருக்கெல்லாம் கொடுப்பதற்கு சரி ஆகுமாக்கல்ல. ஆரம்பத்தில் சொன்னதை போன்று கடன் அது தேவையுடைய அவனுக்கு. தேவை என்றால் என்ன? இங்கு நாம் தேவை என்றால் என்ன என்பதை புரியவில்லை. ஒரு வாகனத்தை இரண்டு வாகனமாக்குவதற்கு கடன் வாங்குகிறோம், வியாபாரத்தை முன்னேற்றுவதற்கு கடன் வாங்குகிறோம், வீட்டை அழகாக கட்டுவதற்கு கடன் வாங்குகிறோம், உல்லாச பிரயாணம் போவதற்கு கடன் வாங்குகிறோம். அல்லாஹ் நல்லடியாரே, இன்னும் எத்தனையோ பேர் கடன்களை வைத்துக் கொண்டு ஹஜ்ஜுக்கு மேல ஹஜ்ஜ் உம்ராவுக்கு மேல உம்ரா செய்கிறார்கள். கடனை கொடுப்பதற்கு தயாரில்லை. கடன் கொடுத்தவர்கள் கடனை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எத்தனையோ ஹஜ்ஜி செய்கிறார்கள், கடன் பெற்றிருக்கிறார், கடனை கொடுக்க தயாரில்லை. அதாவது நல்லதாரே, கடன் எமக்கு ஆழமாக்கப்பட்டது இக்கட்டான நிலைமையில். இந்த கடனை எடுக்கவில்லை ஆனால் எனக்கு வாழ முடியாது, உயிர் ஆபத்து ஏற்படும், சாப்பிடுவதற்கு வசதி இல்லை, இப்படியான சட்டத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடன் பெற்றார்கள். அல்லாஹ் நல்லடியாரே, நாம் கடனை பாவிக்க வேண்டிய முறையில் பாவிக்க தவறியதனால் தான் என்ன விபரீதம் ஏற்பட்டது? ஊரிலிருந்து என்ன, நாட்டிலிருந்து கூட தலைமறைவாகக்கூடிய நிலைமையில் ஏற்பட்டு விட்டது. ஏன்? தன்னுடைய வாழ்க்கையை பிறருக்கு காட்டுவதற்காக அவனை விட நாம் முன்னேற வேண்டும், அவனை விட நாம் பெரிய ஆளாக இருக்க வேண்டும் என்ற இந்த சிந்தனையில் கடன் வாங்கியதனால் இப்படியான விபரீதங்களை நாம் நாட்டிலே சமூகத்திலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நல்லறியாரே, எனவே கடன் என்பது இருக்கிறது, இது மிகவும் பயங்கரமான விடயம். இது ஆகமாக்கப்பட்டது, அந்த அளவுக்குள் நாம் பாவித்துக் கொள்ள வேண்டும். அந்த அளவை தாண்டி விடுவோம் என்றால் அதன் ஊடாக பல விபரீதங்கள் இருக்கிறது. அல்லாஹ் நல்லறியாரே, அடுத்ததாக கடனை பெறக்கூடிய நேரத்திலே ஒரு மனிதனுடைய நீயத் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் எனக்கு சரிய தெளிவாக துல்லியமாக சொல்லித் தந்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஸஹீஹுல் புகாரியில் இருக்கிறது, மன் அஹல அம்ரால நாசி யரீது அதாஹா அத்தல்லாஹு அன் வமன் அஹலா யரீது இத்லாஃஹா அத்லஃஹுல்லாஹ். கூறினார்கள், யார் மக்களுடைய பணங்களை சொத்துக்களை அதனை நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலே நீயத்திலே இருக்கிறார்களோ அல்லாஹ் அதனை நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பான். யார் அதனை கொடுக்கக்கூடாது அழிக்க வேண்டும் என்ற சிந்தனையிலே பெறுகிறார்களோ அல்லாஹும் அவருடைய சொத்துக்களை அழித்து விடுவான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கொடுக்கும் நீயத்து இருந்தால் நிச்சயம் அல்லாஹ் கொடுக்கும் சந்தர்ப்பத்தை உருவாக்கி தருவான். கொடுக்கும் நீயத்து இல்லையா, அல்லாஹ் சொத்துக்களை அழித்து விடுவான். இதற்கு சான்றாக சஹீஹுல் புகாரியில் பாபுல் வக்காலா என்ற பாடத்துக்கு கீழால் இமாம் புகாரி கொண்டு வரக்கூடிய ஒரு சம்பவத்தை மட்டும் பார்க்கலாம். பனு இஸ்ராயிலிலே ஒரு மனிதர் இருந்தார். அவர் ஒரு பிரயாணம் செல்ல போகிறார். போகக்கூடிய நேரத்திலே தன்னுடைய பிரயாணத்துக்கு உதவியாக 1000 தீனார் பணம் தேவைப்படுகிறது. தன்னுடைய ஒரு நண்பனை போய் சந்தித்து அந்த நண்பரிடம் கூறுகிறார், எனக்கு 1000 தீனார் பணம் கடனாக தேவை, உன்னிடத்தில் இருந்தால் எனக்கு ஒப்படைத்து விடு, நான் உனக்கு இந்த தவணைக்குள் தந்து விடுகிறேன். அல்லாஹ் நல்லடியாரே, இந்த நண்பன் திருப்பி கேட்கிறான், நான் உனக்கு 1000 தீனார் கடன் தருவது பெரிய விடயம் அல்ல, ஆனால் நான் உனக்கு 1000 தீனார் கடன் தந்தால் அந்த கடனுக்கு சாட்சியார், நீ ஒருவனை சாட்சியாக வைக்க வேண்டும். இந்த மனிதர் பார்க்கிறார், சாட்சியாக வைக்க யாரும் இல்லை. கூறுகிறார், வகபா பில்லாஹி ஷஹீதா, அல்லாஹ்வை சாட்சியாளனாக நான் வைக்கிறேன், அல்லாஹ் சாட்சிக்கு போதும். ஏண்டாவதாக அந்த மனிதர் கேட்கிறான், சரி நீ கடனை ஒப்படைக்கவில்லை ஆனால் கடனை ஒப்படைக்க பொறுப்பு யாரு? அந்த நேரத்தில் இந்த மனிதர் கூறுகிறார், வகஃபா பில்லாஹி வக்கீலா, அல்லாஹ்வை பொறுப்பாளியாக ஆக்குகிறேன். அல்லாஹ் நல்லடியாரே, அதற்கு பின்னால் 1000 தீனாரை பெற்று இந்த மனிதர் ஒரு நதியை கடந்து தன்னுடைய பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார். பிரயாணம் முடிந்து கடனை திருப்பி ஒப்படைக்க வேண்டிய கவனை வந்துவிட்டது. இந்த மனிதர் 1000 தீனாரை எடுத்துக்கொண்டு அந்த நதியுடைய அக்கறையிலே வந்து நிற்கிறார். எதற்காக? நதியை கடந்து வந்து நண்பனுடைய கடன் 1000 தீனாரை ஒப்படைத்திட வேண்டும். கொடுக்கும் கவனை வந்துவிட்டது. வந்து பார்க்கிறார், நதியை கடப்பதற்கு வழி இல்லாமல் இருக்கிறது. அங்கு எந்த படகுமோ கப்பலுமோ இல்லை. அந்த நதியை கடப்பதற்கு கவலையில் இந்த மனிதர் அல்லாவிடம் துவா செய்கிறார், யா அல்லாஹ், உன்னை பொறுப்பாளனாக ஆக்கி, உன்னை சாட்சியாளனாக ஆக்கி பெற்ற 1000 தீனார் கொடுக்கும் தவணை வந்துவிட்டது, கொடுக்கும் வலி கிடையாது யா அல்லாஹ் என்று கூறிவிட்டு பக்கத்திலே இருந்த ஒரு மரக்குச்சியை எடுத்து அதனை உடைத்து அதற்குள் 1000 தீனாரை வைத்து தன்னுடைய அந்த நண்பனுக்கு ஒரு கடிதத்தையும் எழுதி அந்த மரக்குச்சிக்குள் வைத்து அதனை அந்த நதியிலே போட்டு வருகிறார். போட்டுவிட்டு துவா செய்கிறார், யாழ்லா உன்னை பொறுப்பாளனாக ஆக்கி எடுத்த கடன், இந்த கடனை ஒப்படைப்பது உன்னுடைய பொறுப்பு என்றார்கள். நல்லடியாரே, இவருடைய நண்பனும் கரை அந்த நதியிலேய அக்கரையில் இருந்து காத்துக் கொண்டிருக்கிறார். என்னுடைய நண்பன் வரமாட்டாரா? 1000 தீனாரை எடுத்துக்கொண்டு அங்கு நண்பருடைய வருகையை காணவில்லை. இறுதியாக முடிவு செய்கிறார், நான் நம்பி கொடுத்தேன் 1000 தீனார், தவணைக்கு வந்து சேரவில்லையே, என்ன செய்வது? வீட்டில் விறகாவது கிடையாது. இப்படியான நிலைமை பார்க்கிறார், அந்த நதியிலே ஒரு மரக்குத்தி வந்து கொண்டிருக்கிறது. இறுதியாக முடிவு செய்கிறார், இதனை எடுத்துட்டு போனால் இதாவது எமது விறகுக்காவது உதவும் என்று அதனை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்து உடைத்து பார்க்கிறார். அங்கே தன்னுடைய அந்த நண்பனுடைய 1000 தீனாரும் அந்த கடிதமும் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் நல்லடியாரே, இது இட்டுக்கட்டப்பட்ட சம்பவம் அல்ல, சஹீஹுல் புகாரியில் இருக்கிறது. அல்லாஹ் நல்லடியாரே, கொடுக்க வேண்டும் என்ற உண்மையான நீய உள்ளத்தில் இருந்தது, கொடுக்க வழி இல்லாமல் இருந்தாலும் கொடுப்பதற்குரிய அந்த முறையை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான். நாம் இந்த எத்தனை பேர் கொடுக்கும் நீயத்தில் இருக்கிறோம். எடுக்கும் போதே நீய கடனை எப்படியாவது பெற்றுவிட்டால் சரி, கொடுப்பதை அது அந்த நேரத்தில் பார்த்துக் கொள்வோம். கொடுக்கும் தவணை வந்தால் ஏதாவது செய்வோம், அந்த நேரத்தையே பார்த்துக் கொள்வோம். எப்படியாவது கடனை பெற்றுவிட்டால் சரி, இவர் போய் கடன் கேட்பார், அவரும் ஏதோ ஒரு தேவைக்கு 1 லட்சம் ரூபாய் வைத்திருப்பார், குறிப்பார் எனக்கு மார்ச்ல காசு தேவை சார், நீங்க மார்ச்சுக்கு தந்துடுங்கன்னு மார்ச்ல பார்த்தா கடனை கொடுத்தவரா தேடணும். அவர் எங்கேயாவது தலைமறைவாயிடுவாரு. இவர் இவருடைய தேவைக்காக வைத்திருந்த பணம், இவருடைய தேவை வரும் போது பணம் கிடையாது, கடன் கொடுத்தவரையும் காணவில்லை. அல்லாஹ் நல்லடியாரே, இப்படியான நிலைமைகள் சமூகத்தில் இருக்கிறது. இது மிகவும் பயங்கரமான ஒரு பாவம், இது மிகவும் பயங்கரமான ஒரு பாவம். இது லேசான விடயம் அல்ல, இன்று இது ஒரு பெரும் நோயாக மாறிவிட்டது. சமூகத்தில் ஒரு பெரும் நோய் இது, ஆனால் இது மிக மிகப்பெரும் ஒரு பயங்கரமான ஒரு பாவம். இந்த பாவத்துக்குரிய தண்டனைகளை பற்றி ஹதீஸ்களிலே பல தண்டனைகள் பல முறையில் விடயங்கள் எச்சரிக்கையில் வந்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஸஹீஹுல் புகாரியில் இருக்கிறது, மக்களுள் கனியே பூழ்மு கூறினார்கள், வசதி இருந்தும் கடனை கொடுக்க முடியுமா இருந்தும் கொடுக்காமல் பிற்படுத்துவது இது பெரும் அநியாயம் என்றார்கள். பெரும் அநியாயம். அநியாயம் என்பது அது இலேசான பாவம் அல்ல, அந்த பாவத்தை விவரிக்கிறதுக்கு நேரம் இல்லைங்க. அல்லாஹ் நல்லடியாரே, அவ்வளவு பயங்கரமான பாவம் தான் அநியாயம். கூறினார்கள், கடனை கொடுக்க முடியுமா என்றும் பிற்படுத்துறது பெரும் அநியாயம் என்றார்கள். இன்னொரு ஹதீஸிலே முஸ்னத் அஹ்மதிலே வருகிறது, லையல் வாஜிது யஹில்லு அல்லாஹு உகூபத்தஹு, கூறினார்கள், பணத்தை கடனை கொடுக்க வசதி இருந்தும் அதனை பிற்படுத்துவது அவனுடைய மானத்தையும் அவனுக்கு தண்டனை கொடுப்பதையும் ஹலாலாக்கும் என்றார்கள். இதற்கு ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் விரிவுரை எழுதக்கூடிய நேரத்தில் எழுதுகிறார்கள், அப்படி என்றால் என்ன? ஒரு மனிதன் கடனை பெற்றிருக்கிறார், கொடுக்கும் தவணை வந்திருக்கிறது, கொடுக்க முடியுமா இருக்கிறது, தன்னுடைய தேவையை கொஞ்சம் முன் பின்னாக்கினா கடனை கொடுக்கலாம், ஆனா கடனை தன்னுடைய வேலையை பார்க்கிறாரு, உள்ளாச பிரயாணங்கள் போறாரு, தன்னுடைய வீட்டிலிருந்து மாதிரியா கட்டுறாரு, அழகான வாகனங்கள் வாங்குறாரு, தன்னுடைய தேவைகளை கொஞ்சம் முன் பின்னாக்கினா தன்னுடைய ஒரு பொருளை விற்றா இவருக்கு கடனை ஒப்படைத்து விடலாம். ஆனால் இப்படி முன் பின்னாக்காமல் இவர் கடனை ஒப்படைக்காமல் இருக்கிறார் என்றால் அவருக்கு கூறப்பட்ட தண்டனை என்னவென்றால், ஆபல் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸுக்கு விரிவிலையாக எழுதுகிறார்கள், முதலாவது அவருடைய மானம் ஹலால். மானம் ஹலால் என்றால் என்ன? ஒரு முஃமினுடைய மானம் இது கஅபாவை விடவும் பொறுமதி. ஷரியத் ஒரு முஃமினுடைய மானத்துக்கு கஅபாவை விடவும் அந்தஸ்து கொடுத்திருக்கிறது. இந்த மானத்தை ஊரிலே அம்பலப்படுத்தலாம், கூறலாம் இவர் ஊர்ல மேற்பெரும் முக்கியமானவராக இருக்கலாம், கூறலாம் இவர் என்னிடமிருந்து இத்தனை ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறார், இன்னும் தரவில்லையே, பாருங்களே என்று ஊரிலே கூறி அவருடைய கண்ணியத்தை போக்கிவிடலாம். இரண்டாவதாக அவருக்கு தண்டனை கொடுப்பது ஹலால் என்றால் என்ன? இஸ்லாமிய ஆட்சியாக இருந்தால் அவர் சிறையிலே அடைக்கப்பட வேண்டும் என்பதாக எழுதுகிறார். அல்லாஹ் நல்லடியாரே, அடுத்ததாக கடனை பெறக்கூடிய நேரத்திலே கடன் கொடுப்பவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் சரிய தெளிவாக சொல்லி வந்திருக்கிறது. இது கடன் எடுப்பவர் நடந்து கொள்ள வேண்டிய முறைகள், கடன் கொடுத்தவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். சரியத் கூறுகிறது, நீங்கள் கடன் கொடுக்கிறீர்களா, கடன் கொடுக்கும் போது 2 விடயங்களை செய்து கொள்ளுங்கள். இது சரியத் கூறும் முறை, அல்லாஹ் கூறும் முறை. இந்த முறைக்கு யாரெல்லாம் மாற்றம் செய்வாரோ அது பிரச்சினைக்குரியதாக முடியும், அதனுடைய முடிவு பிரச்சனையாகத்தான் அமையும். يا أيها الذين آمنوا إذا تداينتم بدين إلى أجل مسمى فاكتبوه ஏ ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் கடன் கொடுத்தால் ஒரு தவணைக்கு எழுதி கொள்ளுங்கள். நீங்க கடன் கொடுக்கிறீங்க, எவ்வளவு நம்பகமானவராக இருந்தாலும் பரவாயில்லை, உங்களோட சகோதரருக்கு தான் கடன் கொடுக்கிறீங்க, பிரச்சனை இல்ல. நம்பகம் அது ஒரு பக்கத்துல வைங்க. சரிய சொல்லும் அதாவது பேணுவோம், சரிய சொல்லுது. நீங்க யாருக்கு கடன் கொடுத்தாலும் பரவாயில்லை, ஒரு கடிதத்தை எழுதி கொள்ளுங்க, இது சரிய சொல்லும் முறை. இரண்டாவது, உங்களில் இரண்டு ஆண்களை சாட்சியாளராக வைத்துக்கோங்க. ரெண்டு பேர் சாட்சி, ரெண்டு சாட்சியை வைத்து ஒரு கடிதம் எழுதிக்கொள்ள வேண்டும். இது சரிய சொல்லும் முறை. அல்லா தர்காபோ, அது உங்களுக்கு மத்தியில் சந்தேகங்கள் பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கு உகந்த வழி என்று சரியத் கூறுகிறது. நாம் நம்பிக்கைக்காக எழுதாமல் விடுவோம் என்றால் அதனுடைய விபரீதம் நிச்சயம் பிரச்சனையாக தான் முடியும். எனவே யாருக்காவது கடன் கொடுக்கிறோம் என்றால் நீங்க நம்பிக்கையானவர் தான், பிரச்சனை இல்ல. சரிய சொல்லும் முறையை நாங்கள் கடைபிடிப்போமே என்ற ஹிக்மத்தான முறையில இந்த விடயங்களை செய்து கொள்ளணும். அடுத்ததாக, கடன் கொடுப்போர் கொடுக்கப்பட்டவரிடமிருந்து எந்த ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்க கூடாது. கொடுத்தால் 1 லட்சம் ரூபாய், நீ எனக்கு மாசம் மாசம் 5000 ரூபாய் வாங்கலே, எல்லா நல்லடியாரே. கடன் ஆகமாக்கப்பட்டதே ஒரு முஃமினுக்கு உதவி செய்வதற்கு. இவர் செய்வது உதவி அல்ல, இவர் செய்வது அநியாயம். அவர் விஷயத்தில் வசதி இல்லாதனால் தானே கடனை கேட்கிறார். இவர் நீங்கள் மாதம் 5000 தாருங்கள் என்றால் அவர் எங்காக தரப்போகிறார்? நாங்கள் லாபம் என்றால் விளங்கிக் கொள்ள வேண்டும், வரக்கூடிய லாபம் பணமாகத்தான் வர வேண்டும் என்பது நிபந்தனை அல்ல. எத்தனையோ எந்த ரீதியிலும் லாபம் வரக்கூடாது அவரிடமிருந்து. கூறினார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த கடன் எல்லாம் ஒரு லாபத்தை ஈட்டித் தருமோ அந்த அனைத்து கடனுமே வட்டி என்றார்கள். நாங்கள் கடன் கொடுத்த நபரிடமிருந்து ஏதாவது ஒரு பிரயோஜனத்தை எதிர்பார்க்கிறோம் என்றால் அந்த பிரயோஜனமும் ஹராம், வட்டி. உதாரணத்துக்கு இந்த நடைமுறையில் உள்ள ஒரு விடயத்தை கூறுகிறேன். ஒரு மனிதருக்கு 5 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்திருக்கிறார். கடன் கொடுக்கப்பட்டவர் ஒரு பெரும் வியாபாரி. இவர் ஏதோ சில பொருட்கள் வாங்குவதற்காக அவருக்கிடையே கடைக்கு போகிறார். ஏன் போகிறார்? இவர் எனக்கு 5 லட்சம் ரூபாய் கடன் தர இருக்கிறார். இவருடைய கடைக்கு போனால் 1000 ரூபாய் சாமான எனக்கு 900 ரூபாய்க்கு தருவார். அல்லாஹ் நல்லடியார்களே, போய் 900 ரூபாய்க்கு அவர் தருவாரு. ஏ, இதை கடன் கொடுத்திருக்கிறேனே என்று தருவாரு. ஆனா அங்க 100 ரூபாய் வட்டி, 100 ரூபாய் வட்டி. அல்லாஹ் நல்லடியார்களே, எவ்வளவு நடைபெறுகிறது! கொடுத்த கடனை வைத்து சாதிக்கிறோம், சாதிக்கும் சாதனைகள் அனைத்துமே வச்சு. ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அர்ரஜுலு மின்னா யுக்ரிது அஹாஹு ஃபயஹுதி இலைஹி ஹதியதன். இந்த விரயத்தை மாத்திரம் கூறிக்கொண்டு முடிக்கிறேன். கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களிலே ஒரு மனிதர் தன்னுடைய நண்பனுக்கு சகோதரனுக்கு கடன் கொடுத்திருக்கிறார். கடன் கொடுக்கப்பட்டவர் இவருக்கு ஹதியாக்கள் அனுப்புகிறார் யா ரசூலல்லாஹ், அந்த ஹதியாக்களை கபூல் செய்யலாமா? சிலவேளை பாதையில போற நேரம் வாகனத்தை நிப்பாட்டி ஏறுங்க என்றாங்க. ஏறி போகலாமான்னு கேட்டாங்க. கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களில் ஒரு மனிதர் இன்னொரு நண்பனுக்கு சகோதரனுக்கு கடன் கொடுத்திருந்தால் கடன் கொடுக்கப்பட்ட அந்த கால எல்லைக்குள், கடனை திருப்பி தருவதற்கு முன்னால் உள்ள அந்த கால எல்லைக்குள் அவர் ஹதியாக்களை அனுப்பினால் கபூல் செய்ய வேண்டாம். பாதையிலே வாகனத்தை நிப்பாற்றி ஏறுங்க என்று சொன்னா ஏறி போகாதீங்க, அது வட்டி என்றார்கள். கூறிவிட்டு கூறினார்கள், அந்த கடனை கொடுப்பதற்கு முன்னால் இருவருக்கு மத்தியில் இப்படியான வளமை இருந்திருந்தால் பிரச்சனை இல்லை. அப்படியான வளமை இல்லாமல் புதிதாக அப்படியான வளமை உண்டாகுதா? நீங்க கொடுத்த கடன் வேலை செய்து அது வட்டி என்றார்கள் சொல்லவாது. எவ்வளவு நடைபெறுகிறது! அல்லாஹ் நல்லடியாரே, எனவே இப்படியான பல விடயங்கள் இருக்கிறது. அடுத்த ஒரு மனிதன் கடனை பெற்று திருப்பி ஒப்படைக்க முடியாமல் திணறுகிறார் என்றால் அவருக்கு இன்னும் தவணை கொடுத்து உதவுவது மிக முக்கியமான ஒரு சுன்னத்தா இருக்கிறது. சஹீஹுல் புகாரியில் ஒரு பனு இஸ்ராயிலை சேர்ந்த ஒரு நபர் அப்படி செய்ததனால் அவருக்கு சுவர்க்கத்தை அல்லாஹ் கொடுத்ததாக வந்திருக்கிறது. ஏன்? கடனைக்கு தவணை கொடுத்தது. சரி, இன்னும் ஒரு மாதம் பிஞ்சி தாருங்கள் என்று கஷ்டமானவர்களுக்கு தவணை கொடுப்பது மிக முக்கியமான ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. அடுத்ததாக, கடனை எனக்கு ஒப்படைக்க முடியாமல் போனால் அதற்குரிய பரிகாரம் என்ன? அதனையும் சஹாபாக்களின் மூலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கு படித்து தந்திருக்கிறார்கள். ஈமானுடைய பாசறையிலே வளர்ந்த சஹாபாக்கள் ஹஜ்ரத் அபு உமாமா அல்பாஹிரி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை மஸ்ஜிதிலே இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், என்ன அபு உமாமா, இந்த நேரத்திலே மஸ்ஜிதில் இருக்கிறீர்கள்? கூறினார்கள், யா ரசூலல்லாஹ், கடன்களும் கவலைகளும் என்னை வாட்டிக் கொண்டிருக்கிறது. கூறினார்கள், ஏ அபூமாமாவே, ஒரு துவாவை சொல்லித்தாரேன், இந்த துவாவை நீங்க ஓதி வாங்க, உங்களுடைய கடன்களையும் கவலைகளையும் அல்லாஹ் நீக்கிவிடுவான். அல்லாஹும் என்ற அந்த துவாவை சொல்லிக் கொடுக்கிறார்கள். அபூமாமா ரலியல்லாஹு அன்ஹு இந்த துவாவை ஓதி வருகிறார்கள். அவருடைய கடன்களும் கவலைகளும் அங்கு நீக்கப்படுகிறது. அல்லாஹ் நல்லறியார்களே, எனவே எமது எல்லா விடயங்களையும் இன்னும் நிறைய விடயங்கள் கூறுவதற்கு இருக்கிறது, நேரம் தான் போதாது. இப்படியாக கடன் சம்பந்தப்பட்ட எல்லா விடயங்களையும் சிறை நமக்கு துல்லியமாக தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே வியாபாரம் செய்யக்கூடிய நாம் எங்களுடைய வியாபாரம் ஹலாலாக அமைய வேண்டுமா? எங்களுடைய வியாபாரத்தை தகுதியுள்ள உலமாக்களுடைய வழிகாட்டலின் பிரகாரம் நாம் செய்ய வேண்டும். நமக்கு நினைத்தவாறு வியாபாரம் செய்வதல்ல, உலமாக்களுடைய வழிகாட்டலின் பிரகாரம் நமது வியாபாரத்தை நாம் அமைத்துக் கொள்வோம் என்றால் நிச்சயமாக இப்படியான நன்மைகளை விட்டு அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான். எனவே சரியத்தை சரியத்தாக விளங்கி உலமாக்களுடைய வழிகாட்டலிலே இந்த சரியத்தை விளங்கக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கிருவானாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, அனைத்து முஸ்லிம்களுடைய நிலைமைகளையும் சீராக்கிடுவாயாக.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம். When the leaves fall from the tree, every plant that grows on land, when the waves flow in the sea, it's by His command. Subhanallah, walhamdulillah, wa la ilaha illallah. Subhanallah, walhamdulillah, wa la ilaha illallah.